நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூரடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கம் ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கமாக அமைகின்றது. வழமை போல எங்களுடைய தொடர் வகுப்பான சைவ சித்தாந்த 36 தத்துவ அடிப்படை கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கும் வகுப்பு. இந்த வகுப்பில் இப்போது பல வகுப்புகளாக இந்த 36 தத்துவங்களில் சிவ தத்துவங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுத்த தத்துவம், சுத்த மாயையிலிருந்து வந்த தத்துவங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுத்த மாயா காரியங்களாக ஐந்து விடயங்கள், நான்கு விடயங்கள் இருக்கின்றன. ஐந்து கலைகள், ஐந்து சுத்த தத்துவங்கள், நான்கு வாக்குகள், பிரேரக காண்டம் என்று சொல்லப்படும் இயக்க இறைவனின் இயக்க முறைகள். இவற்றில் முதல் இரண்டையும் நாங்கள் முழுமையாக பார்த்து விட்டோம், அதை மீட்டலும் செய்து விட்டோம். அவை கலைகள், ஐந்து கலைகள், ஐந்து சுத்த தத்துவங்கள். கடைசி வகுப்பில் நாங்கள் முழுமையாகவே மீட்டலைத்தான் பார்த்தோம். புதிய பகுதியான வாக்குகளை துவங்க இருந்தோம், நேரம் முடிந்தமையால் அதை தொடங்க முடியவில்லை. ஆகவே இந்த வகுப்பில் மீட்டல் இல்லை. இந்த வகுப்பில் நாங்கள் நேரடியாகவே வாக்குகளுக்கு செல்கின்றோம். இந்த வாக்குகள் நான்கு வகைப்படும். இந்த வாக்குகள் நாங்கள் பெரும்பாலானோர் எங்களுடைய வாழ்க்கையில் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை. ஆனால் எங்களுடைய வாழ்க்கைக்கு இது மிகவும் முக்கியமானது. இது எப்படி நடைபெறுகின்றது என்று எல்லா ஆன்மாக்களும் அறிய வேண்டும், எல்லோரும் அறிய வேண்டும். ஏனென்றால் வாயளவில் நாங்கள் பேசுகின்றோம், அந்த பேசுவதை வாக்கென்று உலகியலில் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வாக்கென்பது அதைவிட ஆழமானது என்று பேராசிரியர் கூறுகின்றார் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். ஆகவே இந்த வாக்குகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன, இவற்றின் பெயர்கள் என்ன, இவை உடலில் எப்படி செயல்படுகின்றது, இந்த வாக்குகளின் தொழிற்பாடு என்ன என்பதை எல்லோரும் அவதானமாக கேளுங்கள். மீண்டும் மீட்டல் செய்வோம் அடுத்த வகுப்பில். இன்று முடிந்த அளவு உள்வாங்குங்கள், ஏனென்றால் இது எல்லோருக்கும் ஒரு புதிய விடயம். ஆகவே விளங்கவில்லையே என்று மனதை சஞ்சலப்படுத்த விடாது, முடிந்த அளவு உள்வாங்கி கொண்டு போங்கள். பின்னர் மீட்டல் செய்யுங்கள். வார வகுப்பில் குறுகிய மீட்டல் செய்யும் போது நீங்கள் அதை பற்றி கொள்வீர்கள். இந்த வாக்குகள் என்பது நான்கு. இந்த வாக்குகள் நான்கு நிலைகளில் செயல்படுகின்றன. இந்த வாக்குகள் இரண்டு விதம். வாக்கு என்று சொன்னால் அதனுடைய சுருங்கிய சொல் சொல், ஆங்கிலத்தில் வேர்ட். ஆகவே இந்த வாக்கு இரண்டு நிலைகளில் உள்ளது. அந்த நிலையாவன இசை ஓசை என்று ஒன்று சொல்கின்றது சைவ சித்தாந்தம், மற்றது எழுத்து ஓசை என்று சொல்கின்றது. இசை ஓசை என்பது சொல்லாக நாங்கள் பேசுவது வழியால், அது எல்லோருக்கும் கேட்கும் இறுதியில். எழுத்தோசை என்பது மிகவும் முக்கியம். இதை நாங்கள் ஆன்மீகத்தில் படித்திருக்கின்றோம். எல்லா உடயமும் இந்த பிரபஞ்சத்தில் ஓங்காரத்திலேயே தோன்றுகின்றன, ஓங்காரத்திலேயே முடிகின்றன என்று நாங்கள் பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்து, பாபாஜியின் அருள்மொழிகள் மூலமாகவும், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துகளிலும் அந்த இறுதி வாக்கியத்தை படித்திருக்கின்றோம். ஆனால் இவை எப்படி தொழிற்படுகின்றது என்பது எங்களுக்கு தெரியாது. பிரபஞ்சத்தின் முழு சக்தியுமே ஓங்காரம் என்பது தெரியும். அந்த ஓங்காரத்தில் தான் எல்லாம் உதிக்கின்றது என்பதும் தெரியும். உதித்ததெல்லாம் அங்குதான் ஒடுங்கப் போகின்றது என்றும் தெரியும். ஆனால் செயல்முறை தெரியாது. ஆகவே எங்களுடைய உடல் தொழிற்பாடு தான் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த 36 தத்துவங்கள் என்பது எங்களுடைய உடலுக்கு இறைவன் இந்த ஆணவ பிடியிலிருந்து எங்களை விடுவித்து தன்னை நோக்கி பதிஞானத்திற்கு வருவதற்குரிய அவர் செயல்முறைகளில் தந்த தத்துவங்கள். அந்த தத்துவங்கள் என்றால் கருவிகள். ஆகவே இந்த இசை ஓசைதான் இறுதி நிலை. ஆனால் அது எங்கிருந்து வருகின்றது என்று பார்த்தால் எழுத்தோசையிலிருந்து வருகின்றது. இந்த எழுத்தோசை எங்களுடைய உடலில் எங்கிருக்கின்றது? பிரபஞ்சத்தில் ஓங்காரம் இருக்கின்றது என்று தெரியும். உடலில் எங்கு இந்த எழுத்தோசையாகிய ஓங்காரம் இருக்கின்றது என்று பார்த்தால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து சொல்கின்றது, அது மூலாதாரத்தில் இருக்கின்றது. இதை நாங்கள் யோகத்தில் பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். பாபாஜியின் யோகத்தில் ஓங்கார நாதம் மூலாதாரத்தில் இருக்கின்றது என்பது ஓரளவு தெரிந்திருக்கின்றோம். அந்த ஓங்கார நாதம், அந்த ஓம் தான் எல்லாத்துக்கும் வித்து. இந்த சொல்லுக்கே வித்து அந்த ஓங்காரம். ஆகவே அது எங்கு இருக்கின்றது என்று முதல் பார்த்து விடுகின்றோம். இப்போது மூலாதாரத்தில் இருக்கின்றது. ஆகவே அந்த மூலாதாரத்தில் இருக்கும் இந்த எழுத்து ஓசை, அந்த வாக்குகளில் நாங்கள் இப்போது படிக்கப் போகின்றோம். அந்த சொற்களையே பாவிப்போம். இந்த அடிப்படை எழுத்தோசை சொல்லு ஆகும் வரையும் எங்கு இருக்கின்றது எங்களுடைய உடலில் என்றால் மூலாதாரத்தில் இருக்கின்றது. அந்த மூலாதாரத்தில் இருக்கும் எழுத்து ஓசை சூட்சுமமாக இருக்கின்றது. ஏனென்றால் அது வெளிவராது. அங்கு சித்தம் மாதிரி நினைத்துக் கொள்ளுங்கள். மனதில் சித்தத்தில் பதிவுகள் இருப்பது போல இந்த ஓசை, அடிப்படை ஓசை மூலாதாரத்தில் இருக்கின்றது, சூட்சும நிலையில் இருக்கின்றது. இந்த சூட்சும நிலையில் இருக்கும் ஓசைக்குரிய பெயர்தான் இந்த நான்கு வாக்குகளில் முதலாவது வாக்கான சூட்சுமை வாக்கு. பெயரை மாத்திரம் ஞாபகம் வைத்திருங்க. வாக்கு என்றால் சொல், சொல் என்றால் ஒலி. ஆகவே இந்த சூட்சுமை வாக்கானது மூலாதாரத்தில் எல்லா ஆன்மாக்களுக்கும் இருக்கின்றது. இந்த சூட்சுமை வாக்கு மூலாதாரத்தில் இருந்து அடுத்ததாக மற்றைய ஸ்தானத்துக்கு வர முதல் இந்த இடத்தில் இருப்பது சூட்சுமம் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த மூலாதாரத்தில் இருந்து உந்தி தானத்திற்கு வருகின்றது அடுத்த நிலைக்கு மேல் நோக்கி. அந்த உந்தி தானத்திற்கு வரும்போது இந்த வாக்குக்குரிய பெயர் வைசந்தி வாக்கு. வைசந்தி பெயரை மாத்திர ஞாபகம் வைத்திருங்க. ஆகவே சூட்சும நிலையில் இருந்த இந்த எழுத்து ஓசை ஒலி உந்திக்கு வரும்போது அது வைசந்தி வாக்கு என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அந்த வைசந்தி வாக்கு எங்கிருந்து எங்கு வரைக்கும் போகின்றது என்று பார்த்தால் உந்தியில் இருந்து இதயம் வரைக்கும் செல்கின்றது. மூலாதாரத்தில் இருக்கும் போது அது சூட்சுமை வாக்கு, உந்தி ஸ்தானத்துக்கு வரும்போது அதற்குரிய பெயர் வைசந்தி வாக்கு, ஏனென்றால் நான்கு வாக்குகள் தான் சிவ தத்துவத்தில் இருக்கின்றது, அதைத்தான் பார்க்கின்றோம் இப்போது. அந்த உந்தி ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய இதயத்துக்கு வரும்போது, இதய ஸ்தானத்துக்கு, அந்த நிலையில் அந்த வாக்கு என்ன மாதிரி அந்த அந்த இதயத்திற்கு வந்ததென்றால், உதானன் என்ற ஒரு வாயு மூலமாக முதல் அந்த, இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு கொண்டு போகின்றேன், அது நெஞ்சு, அதாவது உங்களுடைய இதயத்திற்கு வரும்போது இந்த வாக்கு மீண்டும் அது இந்த உந்தி ஸ்தானத்தில் இருக்கும் வாக்கு என்ன மாதிரி விளங்கப்படுத்துவது என்பது எனக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கின்றது, இருப்பினும் முடிந்தவரை சிந்தித்து விளங்கப்படுத்துகின்றேன். இந்த உந்தி தானத்தில் இந்த வாக்கு இருக்கும் போது அது ஓம்காரத்தில் இருந்து வந்த எழுத்து, அதாவது ஒலி ஓசை அங்கு வந்து நிற்கின்றது. அந்த நேரத்தில் கூட, உந்தி தானத்தில் கூட அது சூட்சுமமாகத்தான் இருக்கின்றது, அறியப்படக்கூடியது ஒன்று அல்ல, சூட்சும நிலையில் இருக்கின்றது அந்த சொல், அந்த எழுத்து. அதற்கு அந்த உந்தி தானத்தில் இருக்கும்போது அதற்கு பேராசிரியர் ஒரு உதாரணம் கொடுக்கின்றார். அந்த உந்தி தானத்தில் இருக்கும் எழுத்து எப்படியானது என்று சொல்லுகின்றார். அந்த உதாரணத்தை சொன்னால்தான் எங்களுக்கும் விளங்கும், கேட்குபவர்களுக்கும் விளங்கும். மயில் முட்டை போல் இருக்கின்றது என்று சொல்கின்றார். இந்த மயில் முட்டையை பலரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மயில் முட்டையை உடைத்தால், அந்த உடைத்து பார்த்தாலாம், அந்த மயில் முட்டைக்குள் இருக்கும் நீரில் ஐந்து வண்ணங்கள் இருக்குமாம், நிறங்கள். உடைத்தவுடன் அந்த நிறங்கள் கண்ணுக்கு தெரியும் என்று பேராசிரியர் சொல்கின்றார். ஐந்து ஐந்து வண்ணங்களும் சிறிது நேரம் தெரிந்து மீண்டும் மறைந்து விடுமாம். மீண்டும் நீங்கள் அந்த முட்டையை கொஞ்சம் அசைக்கும் போது திரும்பவும் அந்த நிறம் தோன்றுமாம். இது அந்த மயில் முட்டையில் இருக்கும் சிறப்பு, முட்டைக்குள் இருக்கும் நீரின் சிறப்பு. அதுதான் பேந்து மயிலாக வரும்போது மயிலுக்கு அழகிய வண்ண இறகுகள் வருமென்று அது மிகுதியான விடயங்கள் இருக்கு, நான் அங்கு செல்லவில்லை. இந்த நிறங்கள் தான் இங்கு முக்கியம், வண்ணங்கள். பல நிறங்கள் இருக்கின்றன அந்த நீரில். அந்த நிறங்கள் கண்ணுக்கு தோன்றும், திரும்ப மறையும். திரும்ப நீங்கள் கொஞ்சம் அசைக்கும் போது திரும்ப கண்ணுக்கு தோன்றும் அந்த நீரிலிருந்து, திரும்ப மறையும். அதுதான் அதன் தொழிற்பாடு, கண் அறியும் தொழிற்பாடு. அதே போல்தான் இந்த மூலாதாரத்தில் இருந்து வரும் எழுத்து ஓசை உந்தி ஸ்தானத்துக்கு வந்ததும் அந்த நிலையில்தான் இருக்கும் தோன்றி மறையும் நிலை என்று பேராசிரியர் சொல்கின்றார். ஆகவே அப்போதும் அது சூட்சுமமாகத்தான் இருக்கின்றது. அந்த நேரம்தான் அதற்குரிய பெயர் ஃபை சந்தி வாக்கு. அப்போது இங்கு அந்த தோன்றி மறைவது என்னவென்றால், இந்த இடத்தில் வந்தவுடன் எப்பவும் எழுத்து ஓசை மூலாதாரத்திலிருந்து வரும்போது அதனுடைய ஆரம்ப நிலை ஓம்காரமாக இருந்தாலும் அது எழுத்துகளாக பிரிகின்றது சொல் நிலைக்கு வரும் முதல். ஆகவே அந்த எழுத்துகளாக பிரியும் நிலை இரண்டாவது இடமாகிய உந்தி ஸ்தானத்தில் தொடங்குகின்றது. ஆனால் விளங்கியும் விளங்காத மாதிரியும் இருக்கும் என்று பேராசிரியர் இந்த மயில் முட்டையில் இருக்கும் வண்ணத்தை வைத்து உதாரணமாக சொல்கின்றார். அவ்வளவும் தெரிந்தால் போதும். இப்போது உந்தி ஸ்தானத்தில் வந்த அந்த எழுத்து ஓசை அடுத்ததாக கண்டத்து நெஞ்சுக்கு வரப்போகின்றது. நெஞ்சுக்கு வரும்போது, அதாவது இதயத்திற்கு, அந்த வைசந்தி வாக்கு இதயத்திற்கு வரும்போது அந்த உந்தி ஸ்தானத்திலிருந்து இதயஸ்தானம் வரைக்கும் அதே பெயருடன் வந்து, இதயத்திற்கு வரும்போது அதனுடைய பெயர் மத்திமை வாக்கு என்று மூன்றாவது வாக்கு பெயரை பெறுகின்றது. அந்த மத்திமை வாக்கு என்பது பெயரளவில் தெரிந்தால் போதுமானது. ஆகவே இப்போது அது உங்களுடைய இதயத்திற்கு வந்துவிட்டது. அந்த நேரம் அந்த எழுத்துக்கள் சிறிது புலப்படத் தொடங்குகின்றது. உந்தி ஸ்தானத்தில் மூலாதாரத்தில் இருந்து வந்த எழுத்தோசை தோன்றியும் தோன்றாததுமாக இருந்தது. மயில் முட்டை உதாரணம், இதயத்துக்கு வரும்போது அந்த எழுத்துக்கள் விளங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. ஆனால் மீண்டும் அந்த இடத்திலும் சூட்சுமமாகத்தான் இருக்கின்றது. அது மூன்றாவது இடம் உடலில். இப்போது இதயத்திலிருந்து அடுத்த இடம் கண்டம், கழுத்து. அந்த இடத்திற்கு அந்த ஓசை, எழுத்தோசை வரப்போகின்றது. இதுதான் எங்களுடைய உடலில் நடைபெறுகின்றது. அந்த இடத்திற்கு வருவதற்கு அதுக்கு உதவி செய்வது என்னவென்றால், எங்களுடைய உடலில் இருக்கும் முக்கியமான 10 வாயுக்கள், தச வாயுக்கள் என்று முன்னர் பார்த்திருக்கின்றோம் எங்களுடைய வேறு சத்சங்கத்தில். அந்த வாயுக்களில் ஒன்றான உதானன் வாயு. உதானன் வாயு எங்களுடைய உடலில் மேல் நோக்கி செயல்படும் வாயு. எங்களுக்கு ஏவரை வருதல், ஏதாவது ஒரு விடயம் மேல் நோக்கி செல்லும் விடயங்கள் உடலில் அந்த உதானன் வாயுவால் தான் நடைபெறுகின்றது. ஆகவே அந்த வாயு மூலம் அந்த இதயத்தில் இருக்கும் வாக்கு ஆனது, மத்திமை வாக்கானது கண்டத்திற்கு வருகின்றது, அதாவது கழுத்துக்கு வருகின்றது. அந்த நிலைக்கு வரும்போது அந்த எழுத்து இன்னும் திரிபுடைந்து, அதாவது இன்னும் அந்த எழுத்து மேலே வளர்கின்றது. எழுத்தோசை வளர்ந்து அந்த இடத்தில் அந்த எழுத்தோசை எங்களுக்கு விளங்குகின்றது. அதாவது அந்த எழுத்து, அந்த சொல்லை யார் சொல்லப் போகிறாரோ அவருக்கு அந்த எழுத்து கண்டத்துக்கு வந்தவுடன் அவருக்கு அந்த எழுத்தை பற்றிய சொல்லு விளங்குகின்றது. ஆனால் அவருடைய காதுக்கு கேட்காது. அதேபோல் அவரால் மற்றவர்களுக்கு சொல்லவும் முடியாத நிலை. அதாவது அந்த சொல்லை சொல்லப் போபவருக்கு அந்த எழுத்து அந்த நிலைக்கு வரும்போது அந்த சொல்லு என்னவென்று விளங்குகின்றது அவருக்குள்ளே, ஆனால் சொல்ல முடியாத நிலை. அதுதான் கண்டம். இப்போது கண்டத்திலிருந்து இறுதி நிலையான வாய்க்கு போகின்றது அந்த சொல்லு. அப்போதுதான் அது வெளிவரப்போகின்றது. அதை சைவ சித்தாந்தத்தில் விகாரப்படுதல், அந்த எழுத்தோசை என்பது கண்டத்திலிருந்து வாய்க்கு வருவதை விகாரப்படுதல் என்று சொல்கின்றார்கள். என்றால் மெச்சூரிட்டி. அப்போ அந்த சொல்லு எழுத்தோசை என்பது வாய்க்கு வரும்போது விகாரப்படுவதற்கு என்ன உதவி செய்கின்றது? கண்டத்தில் இருந்து வாய்க்கு வருவதற்கென்றால் எங்களுடைய பிராண வாயு. அந்த வாயு மூலம் தான் அந்த சொல்லு விகாரம் அடைகின்றது என்று சைவ சித்தாந்த இந்த வாக்குகள் சொல்லுகின்றது. அந்த இடத்திற்கு வந்தவுடன் தான் அந்த இடத்தில் இந்த வாக்கு எங்களுக்கு சொல்லக்கூடியதாக அமைகின்றது. அதை வைகரி வாக்கு என்று சொல்லுகின்றோம். அந்த வைகரி வாக்கில் ரெண்டு விடயங்கள் உண்டு. ஒன்று சூட்சும வைகரி, மற்றது தூள வைகரி. இதைத்தான் அடுத்ததாக பார்க்க போகின்றோம். இந்த சூட்சும வைகரி வாக்கு என்பது என்னவென்றால், எங்களுக்கு அது கேட்க தொடங்கிவிடும் அந்த இடத்தில், மற்றவர்களுக்கு கேட்க முதல். ஆகவே அந்த வைகரி வாக்கு என்பது வாய் என்ற இடத்தில் தான் நடைபெறுகின்றது. முதல் எங்களுக்கு கேட்க தொடங்கி அதன் பின் மற்றவர்களுக்கு அது சொல் மூலம் செல்கின்றது. இதுதான் இந்த எழுத்து வடிவத்தில் மூலாதாரத்தில் இருக்கிற ஓம்காரம் எல்லா ஓசைகளுக்கும் அடிப்படையான ஓங்காரம், எல்லா சொல்லுகளுக்கும் அடிப்படையான ஓங்காரம் அங்கிருந்துதான். எழுத்துக்கள் மூலம் சொல்லுக்கு, வாய்க்கு இது எடுத்து வரப்படுகின்றது எங்களுடைய உடலில். ஆகவே இந்த வாக்குகள் சிவ தத்துவத்தில் நாங்கள் இந்த சுத்தமாயா காரியங்களில் படிக்கும் 4 வாக்குகளை 5 வாக்கு நிலையில் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இந்த 4வது வாக்கான வைகரி 2 நிலையில் உள்ளது. ஒன்று தூள நிலை, மற்றது சூட்சும நிலை. அதை முதல் நாங்கள் சூட்சும நிலை சொல்லி தூள நிலை என்று சொல்லுவோம். ஏனென்றால் இறுதியாக எல்லோருக்கும் கேட்கும் நிலைதான் தூள நிலை. ஆகவே இந்த 5 வாக்குகளும் மீண்டும் ஒரு முறை இனி ஒழுங்கு முறைப்படி பார்ப்போம். எப்படி அது வருகின்ற என்ற செயல்களை பார்த்திருக்கின்றோம். இந்த 5 வாக்குகளும் தொழிற்படும் விதத்தை இப்போது மீண்டும் ஒரு முறை தொகுத்து பார்த்து விடுவோம். முதலாவது வாக்கு சூட்சுமை வாக்கு, அதுதான் அடிப்படை. ஆதாரம், அதுதான் ஓம்காரம். அதுக்கு அடுத்த வாக்கு வைசந்தி வாக்கு, அது உந்தியில் வருகின்றது. அதுக்கு அடுத்தது மத்திமை வாக்கு, மூன்றாவது வாக்கு, அது இதயத்தில் இருந்து கண்டத்துக்கு வரைக்கும் வரும் வாக்கு. இப்போ இந்த கண்டத்திலிருந்து வாய்க்கு வரும் வாக்கு வைகறி வாக்கு, அது ரெண்டு நிலையில் உள்ளது. சூட்சும நிலையில் இருந்தால் அது எங்களுக்கு மாத்திரம் செவிக்கு கேட்கும். நாங்கள் சொல்லப்போகும் சொல்லு வழியால் மற்றவர்களுக்கு கேட்க முதல், அது தூல வாக்குத்தான் மற்றவர்களுக்கு கேட்பது. ஆகவே இந்த நான்கு வாக்குகள் என்று இருந்தாலும் அது ஐந்து நிலைகளில் தொழிற்படுகின்றது என்று பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். இந்த ஐந்து நிலை ஏன் ஐந்து நிலையானது என்றால் எங்களுடைய சிவ தத்துவங்களும் ஐந்து, கலைகளும் ஐந்து. ஆகவே இந்த சுத்த தத்துவத்தில் இந்த நான்கு கலைகள் இருக்கும்போது, இந்த நான்கு கலைகளும் ஐந்து கலைகளாக இருந்தால்தான் இந்த ஐந்து கலை ஐந்து இந்த நான்கு வாக்குகளும் ஐந்து வாக்குகளாக செயல்பட்டால்தான் இந்த ஐந்து கலைகளுடனும் ஐந்து தத்துவங்களுடனும் சேர்த்து நாங்கள் என்ன மாதிரி அந்த தொழிற்பாடு என்பதை பார்க்கலாம். ஆதலால் தான் நான்கு கலைகள் நான்காக இருந்தாலும் அதில் நான்காவதாக இருக்கும் கலை வைகறி கலை ரெண்டு நிலையை எடுக்கின்றது. ஒன்று சூட்சும நிலை, மற்றது தூல நிலை. சூட்சும நிலை என்றால் எங்களுக்கு அந்த சொல்லை சொல்பவருக்கு கேட்கும் நிலை, தூல நிலை என்றால் மற்றவர்களுக்கும் கேட்கும், எல்லோருக்கும் கேட்கும் நிலை. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இவற்றை நாங்கள் இப்போது கலைகளோடும் தத்துவங்களோடும் வைத்து பார்ப்போமாக இருந்தால், இந்த முதலாவது வாக்கான சூட்சுமை வாக்கு, அடிப்படை வாக்கு, சாந்தி அதீத கலையை ஆதாரமாக கொண்டு சிவ தத்துவத்தில் இயங்குகின்றது. இப்போதுதான் நாங்கள் தத்துவத்துக்கு வருகின்றோம், இதன் இயக்கம் எப்படி நடக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு. இரண்டாவது வாக்காகிய வைசந்தி வாக்கு சாந்தி கலை, இரண்டாவது கலையாகிய சாந்தி கலையில் ஆதாரமாக நின்று சக்தி தத்துவம், இரண்டாவது தத்துவம் மேலிருந்து கீழாக சக்தி தத்துவத்தில் இயங்குகின்றது. மூன்றாவது வாக்காகிய மத்திமை வாக்கு மூன்றாவது கலையாகிய வித்யா கலையை ஆதாரமாக வைத்து மூன்றாவது தத்துவமாகிய சாதாக்கியம் என்ற தத்துவத்தில் இயங்குகின்றது. நான்காவது கலையாகிய சூட்சும வைகறி வாக்கு நான்காவது வாக்காகிய சூட்சும வைகறி வாக்கு நான்காவது கலையாகிய பிரதிஷ்டா கலையில் ஆதாரமாக நின்று மகேஸ்வர தத்துவத்தில் இயங்குகின்றது. ஐந்தாவது வாக்காகிய தூல வைகறி வாக்கு ஐந்தாவது கலையாகிய நிவர்த்தி கலையில் நின்று ஆதாரமாக ஐந்தாவது வித்தையாகிய சுத்த வித்தையில் இயங்குகின்றது. இவ்வளவுதான் இந்த சுத்த தத்துவத்தில் தத்துவங்கள், கலைகள், வாக்குகளுக்கு இடையில் இருக்கும் தொடர்பு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மீண்டும் சொல்கின்றேன், இதை நாங்கள் அடுத்த முறை மீட்டல் பார்க்கும்போது நீங்களும் படித்துவிட்டு வரும்போது இது இலகுவாக இருக்கும். இன்று முதத்திரம் கேட்பதால் ஓரளவு புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது இதில் சில கேள்விகளை கேட்டு அதற்குரிய விடைகளையும் பேராசிரியர் தன்னுடைய வகுப்பில் கொடுக்கின்றார். முதலாவது கேள்வி என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த வாக்கு என்பது இல்லாவிட்டால் கேள்வி இல்லை, அது கேள்வியும் பதிலுமாக கொடுக்கின்றார். இந்த வாக்கு என்பது எங்களுடைய தொழிற்பாட்டில் ஆன்மாக்களுக்கு இல்லாவிட்டால் எங்களுக்கு ஞானம் என்பது கிடைக்காது என்று சொல்கின்றார். அது முதலாவது தொகுப்பு. இரண்டாவது, இந்த வாக்கு என்பது சொல்லாக வெளிவரும், எழுத்திலிருந்து தொடங்கி. இது இரண்டாவது இந்த வாக்குக்குரிய தொழிற்பாடு. மூன்றாவது தொழிற்பாடு சொல்லுகின்றார், இந்த வாக்கு என்பது ஒரு கருவி, அதாவது தத்துவம், விந்து தத்துவத்தில் இருந்துதான் இந்த வாக்குகள் உருவானது. விந்து தத்துவம் என்றால் சக்தியினுடைய தத்துவம். இந்த விந்து தத்துவத்தில் இருந்துதான் இந்த வாக்குகள் உருவானது. ஆகவே இந்த வாக்கு என்பது ஒரு தத்துவம், ஒரு தத்துவத்திலிருந்து உருவானதால் அதை ஆன்மீகத்தில் தாத்வீகம் என்று சொல்வார்கள். சொல்லளவில் தெரிந்திருங்கள். ஆகவே இது ஒரு கருவி, அவ்வளவுதான் எங்களுக்கு எங்களுடைய சாதனைக்கு தெரிய வேண்டியது. இந்த வாக்கு என்பது ஒரு கருவி. அடுத்ததாக, நாங்கள் எங்களுடைய சாதனையில் வெற்றி பெற வேண்டுமென்றால், இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால், நாங்கள் இந்த வாக்குகளையும் கடக்க வேண்டும். இவ்வளவு நாளும் முதல் ரெண்டு ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவங்களில் இருந்து என்ன பார்த்தோம்? எங்களுடைய இந்த பொருள் உலகத்தை ஆன்மா கடக்க வேண்டும், இந்த மாயையை கடக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்போது சுத்த தத்துவத்தில் ஆன்மாக்களுக்கு இந்த வாக்குகள் இறைவனால் எப்படி பொருத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சுத்த தத்துவத்திலிருந்து தான் இந்த பொருத்தப்பட்டிருக்கும் முறையை சிறிய நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம். மூலாதாரத்திலிருந்து வாய் வரைக்கும் இந்த எழுத்து சொல்லுருவம் எடுத்து வந்து வெளியால் வருகின்றதே. இதை எங்களைக் கொண்டே இறைவன் செய்விக்கின்றார். அதை இந்த வாக்குகள் என்ற கருவி மூலம் செய்விக்கின்றார். ஆகவே நாங்கள் தத்துவங்களை வென்றால்தான் எங்களுடைய சாதனையில் இந்த உலக வாழ்க்கையை வெல்ல முடியும் என்று படித்து கொண்டிருந்த எங்களுக்கு, இந்த தத்துவங்களை மாத்திரம் வென்றால் காணாது, நீங்கள் வாக்குகளையும் வெல்ல வேண்டும் என்று இப்போது சிவ தத்துவத்தை படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு விடயம் உங்களுடைய பயிற்சியில் தேவைப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த உலகியல் பொருள்கள் மாயா பொருள்களை வென்றால் மாத்திரம் காணாது, எங்களுடைய வாக்குகளை வெல்ல வேண்டும். இந்த வாக்குகளும் உங்களுடைய பயிற்சிக்கு இன்றியமையாதது. ஆகவே தான் இந்த வாக்குகள் எங்கிருந்து தோன்றுகின்றன, எப்படி அது உருவகப்படுகின்றன, ஒவ்வொரு ஸ்தானத்திலும் எந்த நிலையில் கடைசியாக அது சொல்லாக வெளியாக வருகின்றது, எந்த நிலையில் அது மற்றவர்களுக்கு கேட்கின்றது, எந்த நிலையில் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டிருக்கின்றது, இந்த செயல்முறையை நீங்கள் மெதுவாக படித்து தெரிய வேண்டும். அப்போதுதான் இதிலிருந்து எப்படி வெளிவரலாம் என்ற சிந்தனை உங்களுக்கு ஓடத் துவங்கும். அந்த அறிவை தருவதுதான் இந்த வாக்குகள். ஆகவே பேராசிரியர் சொல்கின்றார், பொருள் உலகத்தை வெல்வது கடினம் என்று நாங்கள் பலர் நினைத்தாலும் அதை சிறிது சிறிதாக முயற்சி செய்து வென்றுவிடலாம். ஆனால் அதைவிட கஷ்டமானது இந்த சொல் உலகம், அதாவது இந்த எழுத்து சொல் ஓம்காரத்தில் இருந்து வரும் எல்லா எழுத்துக்கள் மாறி சொற்களாகி அது எங்களுடைய உலகத்தில் நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவற்றிலிருந்து விடுபடுவதுதான் மிகவும் கடினம் என்று சொல்கின்றார். ஆனால் முயற்சியின் மூலம் அதிலிருந்தும் இறுதியாக விடுபட வேண்டும் என்று சொல்கின்றார். அப்போதுதான் நாங்கள் பரிஞானத்திற்கு தயாராவோம். ஆகவே அவர் அந்த எழுத்து ஓசை, இறுதியாக அது இசை ஓசையாக வருகின்றது. இசை என்று சொன்னால் சொல்லு, இசை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கேட்பது. ஆகவே எழுத்திலிருந்து வளர்ந்து வளர்ந்து இசைக்கு வருவதுதான் வாய்மூலம், வெளியால் வருகின்றது இசை ஓசையாக. ஆகவே இரண்டு ஓசைகள் இருக்கின்றதை ஆரம்பத்தில் தொடங்கினோம். ஒன்று எழுத்தோசை, மற்றது இசை ஓசை. அது வரும் விதங்களை பார்த்தோம், உடலில் எப்படி அது நடைபெறுகின்றது என்று. அது இசை ஓசையாக வரும் நிலை, அந்த விடயத்தை அவர் சொல்கின்றார். அதை பரம பந்தம் என்று சொல்வார்களாம் சைவ சித்தாந்தத்தில். அந்த பரம பந்தம் என்று சொல்வது, அந்த பந்தத்தில் இருந்தும் நாங்கள் இறுதியாக விடுபட வேண்டும். அதற்காகத்தான் மௌனம், அதற்காகத்தான் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் சைலன்ஸ். அந்த நிலைகளுக்கு சாதனையின் இறுதி கட்டத்தில் போக வேண்டிய நிலையில் நாங்கள் இருப்பது, நாங்கள் பேசுவதை குறைக்க வேண்டும். அது முதல் நிலை அல்ல. ஆனால் அவர் நன்றாக விளங்கப்படுத்துகின்றார், முதல் வெல்ல வேண்டியது பொருட்களை, இறுதியில் வெல்ல வேண்டியது வாக்கை. ஆகவே அதுதான் சத்குரு கிரியா பாபாஜியின் யோக பயிற்சியில் கூட, ஒரு கிழமையில் ஒரு நாள் ஒரு மணி நேரமாவது மௌனம் இருங்கள், அந்த மௌன பயிற்சியும் தேவை என்று ஆரம்பத்திலேயே அந்த பயிற்சிக்கு அந்த ஒரு மணி நேர பயிற்சியை சிறிய நேரம் என்றாலும் அவர் புகுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் இறுதி நிலை அந்த சொல் என்ற சொன்ன வாக்கை நாங்கள் வெல்ல வேண்டும் என்று பேராசிரியர் மிகவும் அருமையாக விளங்கப்படுத்துகின்றார் அந்த இடத்தில். அடுத்ததாக இந்த பொருள் உலகத்தை வெல்ல வேண்டும் என்று நாங்கள் முதலே பார்த்து விட்டோம். அந்த பொருள் உலகம் என்றால் என்ன என்று மீண்டும் மீண்டும் அதில் வெல்லுவதென்றால் என்னவென்றால், இந்த பொருள் உலகத்தில் ஆன்ம தத்துவத்தில் இறுதியாக இருப்பதுதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் தான் இந்த தனு கரண புவன போகங்கள் உருவாக்கப்பட்டது. ஆகவே அவற்றை நாங்கள் வெல்ல வேண்டும். இவற்றில் என்ன அடங்கி இருக்கின்றது என்று பார்த்தால், உடலும் அடங்கி இருக்கின்றது, மனமும் அடங்கி இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கிரியா யோகத்தில், நான் யார் என்று எங்களை நாங்கள் கேள்வியை கேட்கும் போது நான் ஆன்மா என்று வாயால் சொல்லுகின்றோம். அது எல்லோரும் சொல்ல பழகிவிட்டோம், நான் ஒரு ஆன்மா. ஆனால் அது வாய் சொல்லு, அது உயிரிலிருந்து வரவில்லை. அது வராது உடனே, அது சொல்வதில் தவறில்லை. அட்லீஸ்ட் சொல் மூலம் அதை சொல்லுகின்றோம், நான் ஒரு ஆன்மா. ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த நான் என்பது என்னுடைய உடலும் மனமும் சேர்ந்தது தான் நான். உடலும் மனமும் சேர்ந்ததென்றால், நான் இப்போது முதல் சொன்ன வசனத்தில் வந்த தனு கரண புவன போவங்கள், அதாவது இந்த பொருட்கள் மூலம், இந்த உலகம் மூலம், இந்த உடல் மூலம் எங்களுக்கு கிடைத்திருப்பவை எல்லாவற்றையும் நாங்கள் வெல்ல வேண்டும். ஆகவே இவற்றிலிருந்து எங்களுக்கு கிடைத்தது என்ன? இந்த உடலும், உடலுக்கு பொருத்தப்பட்டிருக்கிற கருவிகளும் என்று பார்த்தோம். இவைதான் இந்த 36 தத்துவங்கள். ஆகவே ஆன்ம தத்துவத்திலும் வித்யா தத்துவத்திலும் நாங்கள் பார்த்த தத்துவங்களை, அதாவது இந்த கருவிகளை நாங்கள் வெல்ல வேண்டும், உலகியல் வாழ்க்கையிலும் வெல்ல வேண்டும், சாதனையிலும் வெல்ல வேண்டும் என்று நாங்கள் அதை தொகுத்து பார்த்து விட்டோம். இப்போது இந்த வாக்கு என்பது அதனுடன் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் 36 தத்துவத்திற்குள் தான், சிவ தத்துவத்தில் வாக்குகளாக வருகின்றது சுத்தமாய காரியங்களே. ஆகவே இவற்றை, இந்த மூன்றையும், உடல் மனம் வாக்கு, இந்த மூன்றையும் வெல்லுவதுதான் எங்களுடைய முக்கிய சாதனை பயிற்சி. அதை நாங்கள் முக்கரணங்கள் என்றும் பார்க்கின்றோம், யோகத்திலும் சரி, சைவ சித்தாந்தத்திலும் சரி. ஆகவே வாக்குகளை பற்றி இன்னும் பல விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள் நீங்கள் அறியப் போகின்றீர்கள். ஆனால் இன்று அறிந்த அடிப்படைகளை நீங்கள் மீண்டும் ஒருமுறை பாருங்கள். வார வகுப்பில் இதை மீண்டும் ஒருமுறை பார்த்து அடுத்த நிலைக்கு கூட்டி செல்கின்றேன். அந்த வகுப்புடன் வாக்குகள் முடிவடைகின்றது. இதற்கு இந்த விடயம் மீண்டும் எல்லோருக்கும் ஒரு புதிய விடயம். ஆனால் உங்களுடைய உடலில் நடைபெற்று கொண்டிருக்கும் விடயம், பொருட்களை வெல்லுவது என்னவென்று நீங்கள் ஓரளவு ஊகித்து விட்டீர்கள். எப்படி வெல்லலாம், எப்படி பற்றற்று போகலாம், இந்த பொருட்கள் எங்களுடைய உடல்கள் எல்லாம் பொய், பொய் என்ற வேர்டு என்னவென்றால் எல்லாம் தத்துவங்களால் ஆனது, கருவிகளால் ஆனது, அது உண்மை அல்ல, உங்களுடைய ஆன்மாதான் உண்மை என்பதை சொல்லளவில் ஏற்றிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த உலகத்தையும் பொருட்களையும் வெல்ல வேண்டும் என்றும் உணர்வு நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். இப்போது இறுதியான நிலையாகிய எங்களுடைய வாக்குகளை வெல்ல வேண்டும். அந்த வாக்கை வெல்லுவதற்கு அந்த வாக்குகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அதில் துவக்கத்தை இன்று பார்த்துவிட்டோம், முடிவை அடுத்த வகுப்பில் பார்க்க போகின்றோம். ஆகவே இன்று படித்தவற்றை மீண்டும் மீளாய்வு செய்து அடுத்த வகுப்பில் கலந்து கொண்டு அதற்குரிய மீட்டலையும் பார்த்து மீதியாக இருக்கும் வாக்கு விடயங்களையும் பார்ப்போம். பாபாஜிக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். இப்போது இரவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இரவனையா, சைவ சித்தாந்த வகுப்பு மிகவும் புது விடயம் படித்திருக்கின்றோம். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோ, ஓம் சிவாய நமோ. சத்சங்கத்தில் விளக்கப்பட்ட சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்களின் கருத்துக்களை முடிந்த அளவு உள்வாங்கி மீண்டும் மீண்டும் மீட்டல் செய்து அறிவுத்திறனை கூட்டுவதன் மூலம் சைவ சித்தாந்த கருத்துக்களை விளங்கிக் கொள்வது இலகுவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். நன்றி இறைவனையா, அதை மிகவும் அழகாக மக்களுக்கு விளங்கக்கூடிய பாணியில் கொடுத்ததற்கு அதில் இன்னொரு கருத்தை மீண்டும் வலியுறுத்தி விடுகின்றேன். இதை பரம பந்தம் என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். இந்த வாக்குகளை அதை வெல்வதுதான் இறுதியான நிலை எங்களுடைய பயிற்சியில். ஆகவே பொருட்களை வெல்வதை விட இந்த நிலை கடினமானது, ஆனால் செய்யக்கூடியது. எல்லோரும் செய்கின்றார்கள். அதை அருளாளர்கள் எங்களுக்கு குழந்தைகள் போல் படிப்பதற்கு அதை அழகாக விளங்கப்படுத்துகின்றார்கள், கொடுத்திருக்கின்றார்கள். அதை பேராசிரியர்கள் அழகாக வந்து விளங்கப்படுத்துகின்றார்கள். ஆகவே அந்த வழியில் சென்று எங்களால் முடிந்தவற்றை இலகுவாக விளங்கக்கூடிய முறையில் நாங்கள் அதை படிப்போம். அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பியிருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்கின்றேன். ஓம் கிரிய பாபா ஜினமோ. ஓம்
சிவாய நமா.
ஓம் சிவாய நம.
சத்சங்கம் சைவ சித்தாந்தத்துல கொடுக்கப்பட்ட 36 தத்துவங்கள்ல இருந்து சிவ தத்துவத்துல எடுக்கப்பட்ட கருத்துக்களான கலை தத்துவத்துல ரொம்ப சிறப்பா விரிவான கருத்துக்களை எல்லாருக்கும் ஒரு குழப்பமா தான் இருக்கும். எனக்கே இன்னும் நான் முன்னாடி படிச்சாலும் நானே இப்ப கேட்கக்குள்ள குழப்பமா தான் இருக்கும். ஆனா குழப்பம் வந்து ஒரு நாளைக்கு அது தெரியும். அப்படியே நம்ம அதை கேட்டு 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 அனுபவ ரீதியா வரக்குள்ள அந்த குழப்பம் நீங்கி குழு விஷயங்கள் வந்து நம்மளுடைய உடலுக்குள்ள நடக்குது என்ற ஒரு விஷயம் நம்ம அறியப்படுவோம். இன்னைக்கா ஒரு நாளைக்கு அறியப்படுவோம், அது நிச்சயம். விரிவா ஒரு நாள் கிளாஸ் நடத்தக்குள்ள பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மாணவர் கேட்டார், என்னங்க ஐயா இவ்வளோ ஒரு மனத்தத்துவத்துக்கும் உடலுக்கும் மனசுக்கும் உள்ள வித்தியாசம், இவ்வளவு விரிவான விஷயம் சொல்றீங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனும். இத சைவ சித்தாந்தம் என்ன சொன்னாங்கன்னா, இதை மறைக்க கூடாது, இது அருளாளர்கள் வந்து சொல்லி வச்ச விஷயம், அது ஒளிமறைவு இல்லாத எல்லாத்தையும் அதுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும், உங்களுக்கும் ஒரு அனுபவ காலத்துல இதெல்லாம் புலப்படும் என்றத விரிவா அவர் வந்து ரொம்ப தெளிவா சொன்னார். அதான் சைவ சித்தாந்தத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எதையும் மறைக்காத தெளிவா. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாருக்குள்ளயும் நடந்துகிட்டு இருக்கான், எல்லா ஆன்மாக்குள்ளயும் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து புறத்துல இருக்கிறதுனால இவ்வளவு விஷயத்தையும் அறிய முடியல. அவங்க ஞானத்துல இருந்தவங்க இவ்வளவு தூரம் அறிஞ்சி சைவ சித்தாந்தத்துக்கு பொருள் கொடுத்துருக்காங்க, இந்த விஷயத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கம் இது. நீங்க மறுபடியும் மறுபடியும் அடுத்த அடுத்த சத்சங்கத்துல கேட்கவும், இதை மறுபடியும் கேட்டு உங்களுடைய மன அளவுக்கு வரக்குள்ள இதுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும். நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
நன்றி கார்த்திகேயன் ஐயா. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. அற்புதமாக நீங்கள் அதை தொகுத்து கொடுத்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் அதை படித்து கொண்டிருந்த மாணாக்கன் என்ற முறையில் இது ஒரு அற்புதமான விடயம். அதில் ஒளிவு மறைவில்லாமல் அந்த விடய எல்லோருக்கும் போய் கிடைக்கும் என்றால் அது கிடைக்க வேண்டும் என்றும் பேராசிரியர் ஒரு இடத்தில் சொல்லுகின்றார். ஆனால் அது அவர்களுக்கு எவ்வளவு தூரம் புரியும், எவ்வளவு தூரம் அவர்கள் உள்வாங்குவார்கள் என்பது அவர்களுடைய அறிவுத்திறனை பொறுத்தது என்றபடியால் கார்த்திகேயன் ஐயா சொன்னபடி அவர்கள் அந்த பக்குவ நிலைக்கு வளர்ந்து கொண்டு வரும்போது இவையெல்லாம் இலகுவாக அவர்களுடைய அனுபவத்திற்கு வரும். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், இன்று படித்தது பலரும் வாழ்க்கையில் முதல்தரமாக கேட்கின்றீர்கள், என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன் என்றால் இந்த வாக்குகளை பற்றி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பஞ்சபூதங்களை கேள்விப்பட்டிருக்கலாம், தத்துவங்கள் என்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கலாம், தத்துவங்களுக்குள் கலைகள் சக்தியின் இயக்கம் சிவ இயக்கம் என்பதையும் கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லோரும் பேரளவில். ஆனால் வாக்குகள் என்று கேள்விப்பட்டது மிகவும் மிகவும் அருமையாக இருக்கும். ஆனால் நான் இதை உங்களுக்கு தொகுக்கும் போது கூட இதில் என்ன மாதிரி என்ன இருக்கின்றது, எப்படி தொகுக்கலாம் என்று நேற்றும் முன்தினமும் சிந்தித்து என்னால் முடிந்தளவு சுருக்கமான முறையில் உங்களுக்கு அதை தர விரும்பினேன். இருப்பினும் நான் தொகுத்து கொண்டு போகும்போது சுருக்கமாக தொகுப்போம் என்று போன இடத்தில் விளக்கம் இல்லாமல் அதை தொகுத்தால் அது விளங்காது என்றபடியால் பின்னால் சென்று அதை விளங்கப்படுத்தி மெதுவாக வந்தேன். அதுதான் சரியான முறை, அது பாபாஜி அதை செயல்படுத்துகின்றார் என்பதை என்னால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் நிச்சயமாக அடுத்த வகுப்பில் உங்களுக்கு இதை மேலதிகமாக விளங்கும். அடுத்த முறை நாங்கள் திருப்பி பார்க்கும்போது அதை தொடர்ந்து மீதியாக இருக்கும் விடயத்தையும் பார்ப்போம். நாங்கள் இங்கு அவசரப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை முடிக்கவில்லை. ஆகவே நாங்கள் மெதுவாக சென்று இந்த வாக்குகளை பற்றி கொள்வோம். ஏனென்றால் மீண்டும் இந்த வாக்குகள் தான் இறுதியாக நாங்கள் எங்களுடைய சாதனையிலும் சரி உலக வாழ்க்கையிலும் சரி வெல்ல வேண்டிய ஒரு விடயம். பொருட்கள் மாயைக்கு பொருட்களுக்கு மேலாகத்தான் இந்த வாக்கை வெல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் அந்த இறுதி நிலையை படிக்கின்றோம் என்பதை நீங்கள் மனதில் பதித்து விட்டீர்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த சஞ்சலம் வராது. ஏனென்றால் பொருளை வெல்லுவது என்னவென்பதை ஓரளவு அறிந்து விட்டீர்கள் என்று ஒரு சந்தோஷத்தில் இருக்கின்றீர்கள். வாக்கு என்பது இறுதி நிலை. ஆகவே அதை புரிவதற்கு இன்னும் சில காலம் தாமதித்தாலும் உங்களால் அது முடியும், புரியலாம், உணரலாம் என்று சொல்லி அதற்கு பாபாஜியும் பரம்பொருளும் எங்கள் எல்லோருக்கும் அருள் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டு இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம.